விவிலிய தேடல் நல்ல சமாரியர் ஓமை பகுதி 12.
எனது அருமை அன்புள்ளங்களே, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று திருச்சட்ட அறிஞர் எழுப்பிய கேள்விக்கு இயேசு தந்த பதிலே நல்ல சமாரியர் என்ற புகழ்பெற்ற உவமை. நல்ல சமாரியர் என்ற வார்த்தைகள் இயேசு சொன்ன வார்த்தைகள் அல்ல. அவர் சொன்ன உவமையில் கள்வர், குரு, லேவியர், சமாரியர் என்ற வார்த்தைகளையே அவர் பயன்படுத்தினார். சமாரியருக்கு நல்ல என்ற அடைமொழி கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் இணைக்கப்பட்டது. நல்ல சமாரியர் என்ற வார்த்தைகள் நிறுவனங்களின் பெயர்களாக, விருதுகளாக, கிறிஸ்துவம் என்ற எல்லையையும் கடந்து இன்று உலகெங்கும் பயன்படுத்தப்படுகின்றது. சமாரியர் நல்லவர் என்றால் உவமையில் சொல்லப்பட்டுள்ள கள்வர், குரு, லேவியர் ஆகியோர் கெட்டவர்களா? அன்பு இதயங்களே, நல்லவர் கெட்டவர் என்ற அடையாள வில்லைகளை ஒவ்வொருவர் மீதும் பதிப்பது இயேசுவின் எண்ணம் அல்ல. அடுத்திருப்பவர் என்ற சொல்லுக்கு உயிருள்ள ஓர் எடுத்துக்காட்டை தருவது ஒன்றே இயேசுவின் எண்ணம். மனித சமுதாயத்தில் நல்லவர் கெட்டவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் படிக்காதவர், வெள்ளை கருப்பு இனத்தவர், அவர் இவர் என்று அடையாள வில்லைகளை ஆயிரக்கணக்கில் நாம் உருவாக்கிவிட்டதால் அடுத்தவர் என்ற அடிப்படை அடையாளத்தை கண்டுபிடிக்க இயலாமல் நாம் தவிக்கின்றோம். நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு அடுத்தவர் என்ற அடிப்படை அடையாளத்தை மறைக்கும் அல்லது மறக்கும் அளவுக்கு நாம் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கும் வேறு பல அடையாள வில்லைகளை அவர்கள் மீது ஒட்டிவிடுகின்றோம். பின்னர் அடுத்தவர் எங்கே என்ற தேடலில் இறங்குகின்றோம். இந்த அடையாள வில்லைகளுக்கெல்லாம் எவ்வித முக்கியத்துவமும் கொடுக்காமல் மனித பிறவி என்ற ஒரே காரணத்திற்காக மற்றவர் மீது பரிவு கொண்டு உதவிகள் செய்ய முன் வருபவர்களே அடுத்தவர், அவர்களே நல்ல சமாரியர். அன்பு இதயங்களே, மனிதர் என்ற குறுகிய வட்டத்தையும் தாண்டி அனைத்து உயிரினங்கள் மீதும் பரிவு கொள்ளும் மனம் மனிதருக்கு தேவை என்ற எண்ணம் அண்மைய காலங்களில் வலியுறுத்தப்படுகின்றது. அனைத்து உயிரினங்கள் மீதும் பரிவு கொள்ளும் மனநிலை மனிதர்களிடையே வளர்ந்தால் மட்டுமே இந்த உலகத்தை காக்க முடியும் என்பதையும் நாம் படிப்படியாக உணர்ந்து வருகின்றோம். அன்பு இதயங்களே, இத்தகைய எண்ணங்கள் நாம் புதிதாக கண்டுபிடித்த எண்ணங்கள் அல்ல. ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன் ராமலிங்க அடிகளார் திருவருட்பாவில் வடித்துள்ள ஓர் அழகிய பாடலை நாம் இங்கு நினைவில் கொள்வது பயனளிக்கும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தேன், வீடுதோறும் இறந்தும் பசியறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோ என் நேர் உறக் கண்டு உளம் துடித்தேன், ஈடையின் மாலிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன். தினம் ஒரு பா என்ற வலைத்தளத்தில் இந்த பாடலை பதிவு செய்துள்ள என் சொக்கன் அவர்கள் வள்ளலாரின் வரிகளுக்கு சொல்லும் விளக்கம் இதோ.
தண்ணீரின்றி வாடியிருக்கும் பயிர்களை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மனம் வாடுகின்றது. பசியினால் இழைத்தவர்கள் ஒவ்வொரு வீடாக கெஞ்சி கேட்டும் பசி தீராமல் களைத்து போன ஏழைகளை பார்த்து என் உள்ளம் பதைபதைக்கின்றது. நீங்காத நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நேருக்கு நேர் பார்க்கும்போது என் நெஞ்சம் துடிக்கின்றது. இவர்களெல்லாம் கூட பரவாயில்லை, பசியால் வயிறு காய்ந்தாலும் இணையில்லாத மானம்தான் பெரியதென்று நினைக்கின்றவர்கள் அதனால் யாரிடமும் பிச்சை கேட்காமல் சுயமரியாதையோடு பட்டினி கிடக்கின்றவர்கள் அவர்களை பார்க்கும்போது நானும் இழைத்துப் போகின்றேன்.
மனிதாபிமானம் மனம் பாடும் கானம், மனிதாபிமானம் மனம் பாடும் கானம், மலராகும் அன்புக்கு நிலநீருமாகும், தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
அன்பு இதயங்களை, பரிவு, இரக்கம், அன்பு ஆகிய உன்னதமான உணர்வுகள் நம்மை மனிதர்களாக அடுத்திருப்பவராக உருவாக்குகின்றன. அவையே நம்மை செயலுக்கும் இட்டு செல்கின்றன. பரிவோடு அதே நேரம் பின்விளைவுகளை பற்றிய கவலை ஏதுமில்லாமல் துணிவோடு செயலில் இறங்கும் நல்ல சமாரியர்களை தடுக்கும் சக்திகளும் உலகில் இன்று பெருகி வருகின்றன. சில மாதங்களுக்கு முன் மின்னஞ்சலில் எனக்கு வந்த ஒரு கடிதத்தில் பின்வரும் சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருநகர் ஒன்றில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில் பணிபுரிந்தவர் டாக்டர் வில்லியம். பெருநகரம் என்பதால் ஒவ்வொரு நாளும் விபத்துக்களில் அடிபட்டவர்களை காப்பாற்றும் தலைசிறந்த நியூரோ சர்ஜன், அதாவது நரம்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநராக டாக்டர் வில்லியம் திகழ்ந்தார். ஒரு நாள் இரவு தன் பணிகளையெல்லாம் முடித்துவிட்டு களைப்புடன் உறங்கிக் கொண்டிருந்த வில்லியம் அவர்களுக்கு நடு இரவில் தொலைபேசி அழைப்பு வந்தது. சாலை விபத்து ஒன்றில் தலையில் பலமாக அடிபட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஓர் இளையவரை காப்பாற்றும்படி அந்த அழைப்பு வந்தது. தனக்கு மிக களைப்பாக இருந்தாலும் டாக்டர் வில்லியம் நடு இரவில் தன் காரில் கிளம்பிச் சென்றார். வழக்கமான வழியில் சென்றால் அதிக நேரம் எடுக்கும் என்பதால் குறுக்கு வழியில் செல்ல அவர் தீர்மானித்தார். அந்த குறுக்கு வழியோ ஆபத்தான வழி. அந்த நகரத்தை அச்சத்தில் ஆழ்த்தி வரும் பல வன்முறை கும்பல்கள் அடிக்கடி துப்பாக்கி சண்டைகளில் ஈடுபடும் பகுதி அது. போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் பலர் கத்தி முனையில் அல்லது துப்பாக்கி முனையில் பணம் பறிக்கும் பாதை அது. எருசலேமுக்கும் எரிக்கோவுக்கும் இடையே இருந்த பாதை போல. ஓர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உந்துதலால் டாக்டர் வில்லியம் அந்த பாதையில் தன் காரை ஓட்டிச் சென்றார். வழியில் ஓரிடத்தில் சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்ததால் காரை நிறுத்தினார். அப்போது அவரது காரை நோக்கி ஓடி வந்த நடுத்தர வயதுள்ள ஒரு மனிதர் தன் கத்தியை காட்டி பயமுறுத்தி டாக்டரை காரிலிருந்து இறங்க சொன்னார். டாக்டர் தன் அவசரத்தை எடுத்து கூற முயன்றதையும் அவர் கேட்காமல் டாக்டரை காரிலிருந்து இழுத்து வெளியே தள்ளிவிட்டார். பின்னர் அவர் காருக்குள் ஏறி சிவப்பு விளக்கையும் பொருட்படுத்தாமல் வேகமாக சென்றார். டாக்டரின் செல்போன் காருக்குள் மாட்டிக்கொண்டதால் அவர் செய்வதறியாது திகைத்து நின்றார். அவ்வழியே சென்ற பல கார்களை டாக்டர் வில்லியம் நிறுத்த முயன்றார். ஆனால் அப்பகுதியின் ஆபத்தை உணர்ந்த எவரும் அங்கு நிறுத்த விரும்பவில்லை. பல நிமிடங்கள் சென்று அவ்வழியே வந்த ஒரு டாக்ஸியை நிறுத்தி அவர் மருத்துவமனையை அடைந்தார். டாக்டர் வில்லியம் அங்கு சென்று சேர்வதற்குள் அடிபட்ட இளைஞர் இறந்துவிட்டார். அப்போது அடுத்த அறையில் யாரோ கோபத்தில் கத்திக் கொண்டிருந்ததை கேட்டார் டாக்டர் வில்லியம். அந்த அறையை விட்டு வெளியே வந்த மருத்துவமனை தலைவரிடம் விளக்கம் கேட்டார் டாக்டர். அதற்கு அந்த தலைவர், நீங்கள் இவ்வளவு தாமதமாக வந்ததற்காக அந்த இளைஞரின் அப்பா கத்திக் கொண்டிருக்கின்றார். உங்களால் முடிந்தால் நடந்ததை அவரிடம் சொல்லி அவரை சமாதானப்படுத்த பாருங்கள் என்று சொன்னார். தனக்கு வழியில் நேர்ந்ததை எடுத்துச் சொல்லி அந்த தந்தையை சமாதானப்படுத்தலாம் என்று டாக்டர் வில்லியம் அந்த அறைக்குள் நுழைந்தார். அங்கு டாக்டருக்கும் கத்திக் கொண்டிருந்த தந்தைக்கும் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம் அன்புள்ளங்களே, மகனை இழந்த துயரத்திலும் கோபத்திலும் அங்கு கத்திக் கொண்டிருந்த தந்தை வேறு யாரும் அல்ல, டாக்டர் வில்லியத்திடமிருந்து காரை பலவந்தமாக பறித்து சென்றாரே அவர்தான்.
மனிதாபிமானம் மனம் பாடும் கானம் மலராகும் அன்புக்கு நில நீருமாகும் தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
எனதருமை அன்புள்ளங்களே, உதவிகள் செய்வதற்கு நல்ல சமாரியர்கள் முற்பட்டாலும் அவர்களது நற்பணியை தடுக்க இன்னும் பல எதிர்ப்பு சக்திகள் உலகில் இருக்கத்தான் செய்கின்றன. இருந்தாலும் அந்த வன்முறை சக்திகளை வெல்வதற்கு நாம் ஏந்த கூடிய ஏந்த வேண்டிய ஆயுதம் என்ன தெரியுமா? அன்பு ஒன்றே. அன்பென்ற அந்த ஆயுதத்தின் இலக்கணத்தை வரையறுப்பது இயலாத காரியம். அன்பிற்கு இலக்கியம் மட்டுமே எழுத முடியும். இத்தகைய இலக்கியத்தை புனித பவுலடியார் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 13 பிரிவில் கூறியுள்ளார். பவுலடியாரின் வார்த்தைகள் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்ற பாரம்பரிய பாடலில் அழகாக சொல்லப்பட்டுள்ளன. இந்த பாடலுடன் இறை வார்த்தைகளையும் இணைத்து கேட்கும் ஒரு சிறு தியானத்தோடு நாம் இன்றைய விவிலிய தேடலையும் கடந்த 12 வாரங்களாக நல்ல சமாரியர் உவமையில் நாம் மேற்கொண்ட சிந்தனைகளையும் நிறைவு செய்வோம்.
நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவே. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே, எனக்கு பயனொன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இன்றைய பிப்லிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.